விவிலிய தேடல்.
2010 ஆகஸ்ட் மாதம் வாழ்ந்து வரும் நாம் ஒவ்வொருவரும் வரலாறு படைத்துள்ளோம். அன்புள்ளங்களே, அண்மையில் எனக்கு வந்த மின்னஞ்சல் ஒன்றின் துவக்க வரிகள் இவை. அன்று வந்திருந்த ஒரு சில மின்னஞ்சல்களில் என் கவனத்தை முதலில் ஈர்த்தது இந்த மின்னஞ்சல். அந்த மின்னஞ்சலில் தொடர்ந்து வந்த தகவல் இதோ. இந்த 2010 ஆகஸ்ட் மாதத்தில் 5 ஞாயிறு 5 திங்கள் 5 செவ்வாய்க்கிழமைகள் உள்ளன. இதுபோன்று மீண்டும் நிகழ்வதற்கு இன்னும் 823 ஆண்டுகள் ஆகும். அதாவது அடுத்த 7 அல்லது 8 தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதுதான் அந்த தகவல். அன்புள்ளங்களே, இந்த தகவலை பார்த்தவுடனேயே என்னுடைய மனதில் எழுந்த எண்ணம் என்ன தெரியுமா? இந்த விவரத்தை நாளும் ஒரு நல்லெண்ணத்தில் நம்முடைய அன்புள்ளங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். இந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால மீண்டும் இந்த தகவலை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதற்காக நான் இணையதளத்தில் தேடினேன். பட்டார் டமார், ஊதி வைத்த பலூனில் ஊசிப்பட்டது போல என் ஆவல் நிறைந்த எதிர்பார்ப்பு வெடித்து சிதறியது. எனக்கு மின்னஞ்சலில் வந்த தகவல் தவறானது என்பதை உணர்ந்தேன். யாரோ ஒருவர் இப்படி எழுதி அனுப்பிய இந்த செய்தி ஃபேஸ்புக், ட்விட்டர், மின்னஞ்சல் வழியாக இணையதளத்தில் காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. அபூர்வம் என்று சொன்னதும் தவறான செய்திகளுக்கும் சிறகுகள் முளைத்து விடுகின்றன என்பதற்கு இது மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கும் இந்த தகவல் வந்திருந்தால் மன்னிக்கவும். ஆகஸ்ட் மாதத்துக்கு 31 நாட்கள் உண்டு. அதேபோல் ஜனவரி, மார்ச் என்று வருடத்தில் 7 மாதங்களுக்கு 31 நாட்கள் உள்ளன. 31 நாட்கள் கொண்ட எல்லா மாதங்களிலும் தொடர்ந்து 3 நாட்கள் 5 முறை வரும். இந்த ஆகஸ்டுக்கு முந்தைய ஜூலை மாதத்தில் 5 வியாழன் 5 வெள்ளி 5 சனிக்கிழமைகள் வந்தன. ஆகஸ்ட் மாதத்தில் 5 முறை ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வந்திருப்பது 823 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அபூர்வம் இல்லை. 2004 இப்படி வந்திருக்கின்றது. அதற்கு முன் 1999, 1993 ஆண்டுகளிலும் இவ்வாறு வந்திருக்கின்றது. அடுத்த முறை இதுபோன்று ஆகஸ்ட் வருவதற்கு 823 ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை. 2021, 2027 மீண்டும் இதுபோல் வரும். ஆகவே அன்பர்களே, நீங்களோ நானோ இந்த ஆகஸ்ட் மாதம் வாழ்வதால் எந்த வரலாறும் படைக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வோம். ஆகஸ்ட் 2010 குறித்து வந்த இன்னொரு மின்னஞ்சலையும் அதைத் தொடர்ந்து இணையதளத்தில் நான் தேடி கண்டவைகளையும் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முறை இது சரியான தகவல். ஆகஸ்ட் 27 வருகிற வெள்ளிக்கிழமை இரவு வானில் 2 நிலவுகள் தெரியும். ஆம், செவ்வாய்க்கோள் பூமிக்கு அருகே, அதாவது பூமிக்கு 3.46 கோடி மைல்கள் அருகே வருவதால் அந்த கோள் ஏறக்குறைய நம்முடைய முழு நிலவைப் போல ஒளிரும். எனவே அன்றிரவு 2 நிலவுகள் வானில் தெரியும். இந்த அபூர்வ நிகழ்வு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடு இரவில் ஏற்படும் என்று இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் இன்னும் பிற நாடுகளில் இந்த அபூர்வத்தை பார்க்க முடியுமா, எந்த நேரத்தில் பார்க்க முடியும் என்ற தகவல்கள் எனக்கு சரிவர கிடைக்கவில்லை. எனவே இந்த 2 நிலவுகளை பார்க்க விரும்புகிறவர்கள் சரியான விவரங்களை தெரிந்து கொண்டு தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள். இது உண்மையிலேயே ஒரு வரலாறு காணாத நிகழ்வுதான். ஏனெனில் அடுத்த முறை செவ்வாய்க்கோள் பூமிக்கு இவ்வளவு அருகே வரும் ஆண்டு 2287, அதாவது இன்னும 277 ஆண்டுகள் கழித்து. அன்புள்ளங்களே, இந்த மின்னஞ்சல்களால், அதைத் தொடர்ந்த என்னுடைய இணையதள தேடல்களால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவானது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆகஸ்ட் மாதங்கள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இந்த 2010 ஆகஸ்ட் மாதம் அபூர்வம், அதிசயம் என்று சரியான தவறான 2 தகவல்கள் வந்ததனால இந்த ஆகஸ்ட் மாதத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக நான் சிந்தித்திருக்கின்றேன். மனித மனங்கள் பல இப்படித்தான் இயங்குமோ? எதையாவது அபூர்வம், அற்புதம், அதிசயம் என்று யாராவது சொன்னால் அது கூடுதலாக நம்முடைய கவனத்தை ஈர்க்கும். இல்லையேல் அவை வந்ததும் தெரியாது, போவதும் தெரியாது. வாழ்வில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் நம்மை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கின்றன. வேறு யாராவது வந்து அதோ பாருங்கள் அதிசயம் என்று சுட்டி காட்டும் வரை காத்திருக்காமல் நாமே அந்த அதிசயங்களை தினமும் தேடி கண்டுகொண்டால் வாழ்வே இன்னும் அற்புதமாக அமையும். இயேசுவினுடைய புதுமைகளை பற்றி விவிலிய தேடல்களில் நாம் சிந்தித்த போது நான் பகிர்ந்து கொண்ட ஓர் எண்ணத்தை மீண்டும் உங்களுக்கு இப்போது நினைவுபடுத்துகின்றேன். வாழ்க்கையில நம்மை வந்து சேருகின்ற புதுமைகள் எல்லாம் எப்போதும் இடியாய் மின்னலாய் முழங்கிக் கொண்டு வருவதில்லை. இரவில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சப்தமின்றி இறங்குகின்ற பனி எப்படி அதிகாலை சூரிய ஒளியில் மின்னும் வைரமாக அந்த புல் மீது அமர்ந்திருக்குமோ, அதேபோல பல புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தடியின்றி நுழைந்து மனதுக்குள் வைரங்களாய் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வைரங்களை கோர்த்து மாலையாக்குவதும் அல்லது இவைகளை கண்டுகொள்ளாமல் எரிந்து விடுவதும் அவரவர் பொறுப்பு. கடந்த 8 வாரங்களாய் அன்பர்களே, திருப்பாடல் 23 பற்றி பல சிந்தனைகளை பகிர்ந்து வந்திருக்கின்றோம். இனியும் தொடர்வோம். இந்த பாடலின் வரிகள் சப்தமின்றி பொழியும் பனியாக மென்மையாக இறங்கி வந்து நம்முடைய மனங்களில் வைரமாய் மின்னிக் கொண்டிருக்கின்றன என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்கின்றேன். அன்புள்ளங்களே, இந்தியாவில் பஜனை பாடல்களும் நாம ஜபங்களும் நாம் பயன்படுத்தும் அழகான ஜப முறைகள். இறைவனுடைய பெயரை அல்லது இறைவனை குறித்த ஒரு சிந்தனையை திரும்ப திரும்ப சொல்வது மிகவும் நன்மை பயக்கும் அழகான ஒரு தியான வழி. திருப்பாடல்களின் வரிகளை, அதுவும் திருப்பாடல் 23 வரிகளை இவ்வாறு திரும்ப திரும்ப சொல்வது மிகவும் பயனளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த திருப்பாடலின் முதல் வரியான ஆண்டவர் என் ஆயன் எனக்கேதும் குறையில்லை என்பதை கடந்த சில வாரங்கள் நீங்கள் சொல்லி வந்திருந்தால் அதே பழக்கத்தை தயவுசெய்து தொடருங்கள். இன்று நம்முடைய தேடலில் நாம் சிந்திக்கவிருப்பது இந்த திருப்பாடலின் 2 திருவசனம், பசும்புல் வெளிமீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார். இந்த வரியையும் அடிக்கடி சொல்ல பழகுவோம். அப்படி நாம் இந்த வரியை சொல்வதற்கு உதவியாக ஒரு சில சிந்தனைகளை இன்று நான் கூற விளைகின்றேன். பசும் புல் என்ற அந்த சொல்லை மட்டும் நமது சிந்தனையின் முக்கிய கருவாக இன்று எடுத்துக்கொள்வோம். இறைவனின் படைப்புகளில் மிக அழகான ஒரு படைப்பு, பலகோடி மக்களின் கவனத்தை கவர்ந்த ஒரு படைப்பு வானவில். நம்பிக்கையின் அடையாளம் என்று இந்த உலகமே கொண்டாடும் அந்த வானவில்லின் 7 வண்ணங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. கருநீலத்தில் ஆரம்பமாகும் இந்த வண்ணக் கலவை இரத்தச் சிகப்பில் முடியும். இந்த வண்ணங்களில் கண்களுக்கு இதமான, நமக்கு பெரிதும் சுகம் தரும் நிறங்கள் பசுமை நீலம். இந்த இதமான வண்ணங்களை இறைவன் தன் படைப்பின் பெரும்பகுதிக்கு அளித்துள்ளார். நீல வானம், பசுமை பூமி. எனவேதான் அமைதியும் இதமான உணர்வுகளும் நம்மை நிறைக்க வேண்டுமென்று ஏங்கும் போதெல்லாம் இந்த நீல வானமும் பசுமையான புல்வெளிகளும் எங்குள்ளன என்று நாம் தேடி ஓடுகின்றோம். இந்த இதமான உணர்வுகளை, அமைதியை தேடி எங்கும் போக வேண்டாம் அன்பர்களே. நாம் இருக்கும் இடத்திலேயே இவைகளை உணர முடியும். நம்மில் பலர் தியானங்களில் யோக பயிற்சிகளில் சிறந்தவர்கள். உங்களோடு நானும் ஒரு சிறு முயற்சியில் இப்போது இறங்க நினைத்துள்ளேன். அடுத்த சில நிமிடங்களை நான் ஒரு ஆழ்நிலை தியானமாக, காட்சி தியானமாக அமைக்க முயல்கிறேன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த முயற்சியில் ஈடுபடலாம். இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டபடியே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கண்களை மூடி உங்கள் சிந்தனைகளை சிறிது கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்துங்கள். ஒரு சில நிமிடங்கள் ஒரு கற்பனை காட்சி உங்கள் மனக்கண்முன் விரியட்டும். நீண்டு பறந்து விரிந்திருக்கும் ஒரு புல்வெளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அழகான ஒரு மலை அடிவாரம், அதன் அருகில் பச்சை கம்பளமாக விரிந்திருக்கும் புல்வெளியில் தென்றல் இதமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த தென்றல் அங்கு நன்கு வளர்ந்துள்ள எல்லா புல்லையும் தொட்டு விளையாடும் போது அந்த புல்வெளியில் உருவாகும் அலைகளை, ஆம், பசுமை அலைகளை மனக்கண்ணால் பாருங்கள். எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா பக்கமும் சுதந்திரமாக வீசும் அந்த தென்றல் அந்த புல்வெளியின் மீது ஆடும் நடனங்கள், ஓடி ஆடும் விளையாட்டுக்கள், அதனால் அடர்ந்து அந்த புல்வெளியின் மீது உண்டாகும் பல வடிவங்கள், இவைகளையெல்லாம் மனக்கண்ணால் பாருங்கள். அந்த புல்வெளியின் அழகை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு எழுகின்ற ஒரு புல்லாங்குழல் இசையை கேளுங்கள். அந்த புல்வெளியின் ஒரு பகுதியில் ஆயன் ஒருவன் தன் ஆடுகள் மத்தியில் அமர்ந்து தன்னை மறந்து வாசிக்கும் அந்த புல்லாங்குழல் இசை உங்களையும் மெய்மறக்கச் செய்யட்டும்.
ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என அவர் இழைப்பாரச் செய்வார். இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.